பல்வேறு கூற்றுகளால் நிரம்பியுள்ள இந்த உலகில் சில நேரங்களில் மாயையிலிருந்து சத்தியத்தை பிரித்து கூறுவது என்பது கடினமாக இருக்கிறது. ஆகவே நாம் எப்படி இயேசுவின் கூற்றுகளை மதிப்பிடுவது? இயேசுதான் கிறிஸ்துவாகிய தேவகுமாரன் என்று நீங்கள் விசுவாசிப்பதற்கான ஆதாரத்தை உங்களுக்கு சுவிசேஷங்கள் தருகின்றன. அவை வந்து பாருங்கள் என்று உங்களுக்கு அழைப்பு விடுவிக்கின்றன. நீங்கள் இயேசுவின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை உண்மையாக பார்க்க முயற்சிக்கும் போது உங்களால் அவரை விசுவாசிக்க முடியும். பாடம் 39. கிறிஸ்து. யோவான் 20 அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்கள் உங்களுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நகரத்தில் இருக்கிறீர்கள் என்றும் உங்களது அலைபேசியை தொலைத்து விட்டீர்கள் என்றும் வைத்துக்கொள்வோம். நீங்கள் இதற்கு முன் ஒருபோதும் சென்றிராத ஓர் இடத்திற்கு செல்ல வேண்டும். உங்களுக்கோ அங்கே எப்படி செல்வது என்று தெரியாது. இரண்டு விதங்களில் நீங்கள் அங்கே செல்லலாம். முதலாவது, நீங்கள் செல்ல வேண்டிய திசைகளை குறித்து விசாரிக்கலாம். யாராவது உங்களிடம், நீங்கள் 29 எண் பேருந்தை பிடிக்க வேண்டும் என்றும், பழைய சிமெண்ட் வேலைகள் நடக்கும் இடத்தை கடந்த பின் வரும் 2வது பேருந்து நிறுத்தத்தில் இறங்க வேண்டும் என்றும், 3வது தெருவில் இடதுபுறமாக திரும்ப வேண்டும் என்றும், பாலத்தின் மேல் செல்ல வேண்டும் என்றும், வயலின் குறுக்காக கடக்க வேண்டும் என்றும், சுரங்கப்பாதை வழியே செல்ல வேண்டும் என்றும், அதன் பின் அவ்விடம் உங்கள் வலது புறத்தில் வரும் என்றும் கூறலாம். 2வது அணுகுமுறை என்னவென்றால், கார் ஒன்றை வாடகைக்கு அமர்த்தி கொள்வதாகும். நீங்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு கொண்டு செல்லுமாறு நீங்கள் ஓட்டுநரை கேட்டு அங்கே செல்லலாம். ஒருவேளை 1வது அணுகுமுறையில் நீங்கள் பேருந்தில் ஏறியவுடன் உங்களுக்கு வழியை கூறியவர் மாரடைப்பு ஏற்பட்டு மரித்து விடுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். இந்த துயர சம்பவம் உங்கள் பயணத்துக்கு தடை செய்யாது, ஏனெனில் நீங்கள் போகும் வழியை ஏற்கனவே அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வாடகை காரில் இருக்கிறீர்கள் என்றும், அதில் நீங்கள் பழைய சிமெண்ட் வேலைகள் நடக்கும் இடத்தை கடந்து சென்று கொண்டிருக்கும் போது ஓட்டுநர் மாரடைப்பு ஏற்பட்டு மரித்து போகிறார் என்றும் வைத்துக்கொண்டால், இப்பொழுது நீங்கள் முற்றிலுமாக சிக்கி கொண்டு விட்டீர்கள். நீங்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு உங்களுக்கும் வழி தெரியாது. நீங்கள் நம்பியிருந்த மனிதரும் உங்களை அங்கே கொண்டு சேர்க்க முடியாது. கிறிஸ்தவத்தின் மையம் போதனைகளில் அடங்கியதல்ல. மாறாக நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய இயேசுவின் மீது அடங்கியுள்ளது. உங்களை இரட்சிக்கப் போவது புதிய ஏற்பாட்டின் போதனை அல்ல. இயேசு கிறிஸ்துவே உங்களை இரட்சிக்கப் போகிறவர். கிறிஸ்தவம் நிற்பதும் விழுவதும் இயேசு தாம் வாக்கு பண்ணியதை செய்து முடிப்பதையே சார்ந்துள்ளது. நம்மை பிதாவானவரிடம் கொண்டு சேர்க்க தம்மால் கூடும் என்று இயேசு நம்மிடம் கூறுகிறார். வாடகைக்கார் ஓட்டுநரை போல அவர் நம்மை ஏறிக்கொள்ளுங்கள் என்று அழைக்கும் போது நாம் ஒரு தீர்மானத்தை எதிர்கொள்ளுகிறோம். நான் என் எதிர்காலத்தை அவர் மேல் ஊன்ற கட்டுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறேனா என்பதே அது. இயேசு தேவனுடைய குமாரனாய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும், விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவுமே யோவானின் சுவிசேஷம் எழுதப்பட்டது. சட்டத்திற்கான நீதிமன்றம் ஒன்றில் நடுவர் குழுவினரில் ஒருவராக நீங்கள் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலராகிய யோவான் ஒரு குறிப்பிட்ட ஆதாரத்தை உங்கள் முன்வைக்க விரும்புகிறார். அதை அவர் முடித்த பின்பு நீங்கள் ஒரு தீர்ப்பை வழங்குமாறு உங்களுக்காக அவர் காத்திருப்பார். யோவான் உங்களை பயமுறுத்தவும் இல்லை, அல்லது அவர் உங்களது உணர்வுகளை வைத்து விளையாடி கொண்டிருக்கவும் இல்லை. அவர் இயேசுவின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகியவற்றை, அதாவது நேரடியான சாட்சியாக தாம் கண்டதும் கேட்டதுமான ஆதாரத்தை உங்களிடம் அளிக்கிறார். அவர் கேட்பதெல்லாம் அந்த ஆதாரத்தை நீங்கள் கேட்க வேண்டும் என்பதுதான். வந்து பாருங்கள். கிறிஸ்தவ விசுவாசத்தின் கருப்பொருளை ஒரே வாக்கியத்தில் சுருக்கி கூறுமாறு உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? விசுவாசத்தின் சாராம்சத்தை யோவான் இரத்தின சுருக்கமாக இரண்டே வரிகளில் தருகிறார். இயேசுவே கிறிஸ்து. எனவே கிறிஸ்து என்னும் நாமத்தின் பொருள் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டியது மிகவும் இன்றியமையாதது. நம் ஆண்டவருக்கு அவரது பிறப்பின் போது இயேசு என்னும் பெயர் வழங்கப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். எனில் நாம் ஏன் அவரை இயேசு கிறிஸ்து என்று அழைக்கிறோம்? நாம் பயன்படுத்தும் கிறிஸ்து என்கிற ஆங்கில சொல் மேசியா அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள்படும். கிறிஸ்தோஸ் என்னும் கிரேக்க சொல்லிலிருந்து வருகிறது. கிறிஸ்து என்பது தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவரான வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவரை குறிப்பிடும் அடைமொழியாகும். அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை குறித்த விரைவானதொரு கண்ணோட்டம் நமக்கு உதவும். வேதாகம கதை முழுவதிலுமே தேவனை நாம் அறிந்து கொள்ளும் பொருட்டு அவர் தம்மையே வெளிப்படுத்துகிறார். அவரிடம் நாம் வரும் பொருட்டு அவர் நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி கொள்கிறார். மேலும் அவரது நோக்கங்கள் நிறைவேறும் பொருட்டு அவர் இவ்வுலகின் மீது ஆளுகை செய்கிறார். பழைய ஏற்பாட்டில் குறிப்பிட்ட சில மக்களை தேவன் தீர்க்கதரிசிகள், ஆசாரியர்கள் மற்றும் ராஜாக்கள் ஆகிய விதங்களில் பயன்படுத்துவார் என்பதன் அடையாளமாக அவர்கள் அபிஷேகிக்கப்பட்டனர். பழைய ஏற்பாட்டு கதை முன் நகர்ந்து செல்ல செல்ல அனைவருக்குள்ளும் தலை சிறந்தவரானதோர் அபிஷேகிக்கப்பட்ட ஒருவரை ஒரு நாள் தேவன் உலகிற்குள் அனுப்புவார் என்கிற ஒரு எதிர்பார்ப்பும் கூடிக்கொண்டே வந்தது. ஆனால் தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒருவர் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஆசாரியராக அல்லது ஒரு ராஜாவாக இருக்கக்கூடும் என்பதால் எப்படி மேசியாவை குறித்த பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகள் உருவாகியிருந்தன என்பதை புரிந்து கொள்வது எளிது. அவர் மக்களை நீதியில் வாழ அழைக்கும் ஒரு தீர்க்கதரிசியாக இருப்பார் என்று சிலர் நினைத்து கொண்டனர். மற்றவர்களோ மெய்யான ஆராதனையை மீட்டெடுக்கப் போகும் ஓர் ஆசாரியரை எதிர்பார்த்தனர். வேறு சிலர் ஒரு அரசியல் எழுச்சிக்கு தலைமை வகித்து தேவ ஜனங்களை ரோமானிய பேரரசின் ஒடுக்குமுறையிலிருந்து விடுவிக்கிற ஒரு சுதந்திர போராட்ட வீரராக மேசியாவானவர் இருப்பார் என்ற நம்பிக்கையில் இருந்தனர். ஆனால் இயேசு கிறிஸ்து உலகிற்குள் வந்தபோதோ அவர் வெறும் ஏதோ ஒன்றை மட்டும் நிறைவேற்றவில்லை. மாறாக அவர் பழைய ஏற்பாட்டின் அனைத்து பொறுப்புகளையுமே நிறைவேற்றினார். பிதாவான தேவன், நீர் சென்று அவர்களுடைய தீர்க்கதரிசியாயிரும், நீர் சென்று அவர்களுடைய ஆசாரியராயிரும், நீர் சென்று அவருடைய ராஜாவாயிரும் என்று தமது குமாரனிடம் சொன்னார். இயேசு கிறிஸ்து தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட ஒருவர். மேலும் அவரே தேவனுடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிற ஒருவர் என்றும், புருஷரையும் ஸ்திரீகளையும் தேவனிடத்தில் ஒப்புரவாக்குகிற ஒருவர் என்றும், தேவனுடைய சத்துருக்களை ஜெயங்கொள்ளுகிற ஒருவர் என்றும் நமக்கு காட்ட யோவான் ஆதாரங்களை சுட்டி காட்டுகிறார். யோவான் இயேசுவே கிறிஸ்து என்பதற்கான ஆதாரத்தை கிரமமாய் அமைத்து தருகிறார். அவரே ஒவ்வொரு இருதயம் மற்றும் வாழ்க்கையின் ரகசியங்களை அறிந்திருக்கிற தீர்க்கதரிசியானவர். அவர் சமாரிய ஸ்திரீயை பற்றிய மறைவான உண்மையை அறிந்திருந்தார். இயேசுவை சந்தித்த நிலையில் அப்பெண் தனது நண்பர்களிடம், நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள் என்று சொன்னார். ஆனால் இயேசு ஒரு தீர்க்கதரிசியிலும் மேலானவராயிருக்கிறார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருவார் என்று அறிவேன் என்று சொன்னபோது, அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்று அந்த ஸ்திரீயிடம் சொன்னார். இயேசுவே நமது பாவங்களுக்காக தமது ஜீவனையே ஒப்பு கொடுக்கிற ஆசாரியரானவர். யோவான் ஸ்நானகன் இயேசுவை உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று அடையாளப்படுத்தினார். ஆனால் இயேசு ஒரு ஆசாரியரிலும் மேலானவராயிருக்கிறார். யோவானின் சீஷரில் ஒருவரான அந்திரேயா இயேசுவை பின்பற்றி செல்ல தொடங்கிய போது அவர் தன் சகோதரனாகிய பேதுருவை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னார். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். இயேசுவே நமது எதிரிகளிடமிருந்து நம்மை விடுவிக்கிற ராஜாவானவர். ஒரு நாள் அவர் 4 நாட்களுக்கு முன்பே மரித்து போய்விட்டதான லாசருவின் கல்லறைக்கு வந்தார். இயேசு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்னார். மேலும் அவர் மரித்த மனிதனின் சகோதரியிடம் இதை விசுவாசிக்கிறாரா என்று கேட்டார். அதற்கு அப்பெண், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றார். இயேசு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்த லாசரு வெளியே வந்தான். இயேசுவே, மரணம் மற்றும் நரகத்தின் கொடுமையிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய ராஜாவானவர். இயேசு தீர்க்கதரிசியாகவும் ஆசாரியராகவும் ராஜாவாகவும் இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளும்போது அவரில் விசுவாசம் வைப்பது எப்படிப்பட்டது என்று நாம் புரிந்து கொள்வோம். ஆகவே இயேசுவில் நம்பிக்கை கொள்வது என்பது தீர்க்கதரிசியாக அவர் சொல்வதை விசுவாசிக்கிறோம் என்றும் அவரது வார்த்தையை சத்தியமானதாக ஏற்கிறோம் என்றும் பொருள்படும். அது தேவனுடைய பிரசன்னத்திற்குள் நம்மை கொண்டு வருகிற ஆசாரியராக அவரை நாம் விசுவாசிக்கிறோம் என்று பொருள்படும். அது அவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு அவரது அதிகாரம் மற்றும் ஆளுகையின் கீழ் வாழும்படியாக நம்மையே அவருக்கு சமர்ப்பிக்கிறோம் என்று பொருள்படும். இயேசுவே கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாக வித்தியாசமானதாகிவிடும். விசுவாசிப்பதால் நீங்கள் அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடைவீர்கள். தாம் ஒருவர் மட்டுமே வழங்கக்கூடியதான பரிபூர்ண ஜீவனை பற்றி இயேசு, நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று பேசினார். அதன் அர்த்தம் என்ன? வேதாம கதையின் தொடக்கத்தில் ஆதாமும் ஏவாலும் பயமும் விரக்தியுமற்ற ஒரு வாழ்க்கையை அனுபவித்தனர். அவர்கள் அழகான சூழ்நிலைகளில் அர்த்தமுள்ள வேலையை செய்து வந்தனர். ஆனால் எல்லாவற்றையும் விட அவர்கள் தங்களோடு தோட்டத்தில் உலாவி வந்த தேவனின் பிரசன்னத்தையும் ஐக்கியத்தையும் அனுபவித்தனர். அவர்கள் பரிபூர்ண ஜீவனை கொண்டிருந்தனர். ஆனால் அதை அவர்கள் இழந்துவிட்டனர். நாமோ அவர்கள் அனுபவித்தது என்னவென்பதை ஒருபோதும் அறிந்திருக்கவில்லை. விழுந்து போன இந்த உலகத்தின் அனைத்து வியாதி, ஆபத்து, பேரழிவுகள் மற்றும் மரணம் ஆகியவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கவும் இப்பொழுது தொடங்கி நித்திய நித்திய காலமும் தொடரப்போகும் பரிபூர்ண ஜீவனுக்குள் நம்மை கொண்டு வரவும் இயேசு வந்தார். இயேசுவை விசுவாசிப்பதனாலேயே இந்த ஜீவனை அவருடைய நாமத்தில் நாம் கொண்டிருக்கிறோம். சிறிது காலத்துக்கு முன் போதகர் ஸ்மித்தும் அவரது மனைவியாகிய கேரனும் சிறப்பு தனி வாத்திய கலைஞரோடு கூட நிகழ்த்தப்பட்ட ஷிகாகோ சிம்பனி இசைக்குழுவின் இசை நிகழ்ச்சியை கேட்கும் வாய்ப்பை பெற்றனர். அவர்கள் டச்சாய்கோஸ்கியின் இசை அமைப்புகளை வாசித்து கொண்டிருந்தனர். அது மிகவும் மகத்தானதாயிருந்தது. தனி வாத்திய கலைஞர் தனது வயலினின் வில்லானது வயலினை தீப்பற்ற வைத்துவிடும் என்பது போல் அற்புதமாக வாசித்தார். அதன் முடிவிலே பார்வையாளர்கள் யாவரும் எழுந்து நின்று கரகோஷம் எழுப்பினர். அது தவிர்க்க முடியாததாயிருந்தது. கரவொளி மென்மேலும் தொடர்ந்து நிற்காமல் ஒலித்து கொண்டே இருந்தது. அது குறைவதாக காணும் என்கிற போது தனி இசைக்கலைஞர் தனது வயலினை உயர்த்தி மற்றொரு உபரியான இசையை அவர்களுக்கு வழங்கினார். அது மொத்த அரங்கத்தையும் அமர வைத்தது. அவர்கள் இடைவேளைக்காக வெளியில் சென்றபோது அவர்கள் அனைவரது மனங்களும் உற்சாகத்துடன் இருந்தன. பார்வையாளர் கூட்டம் அனைத்தும் மகிழ்ச்சியினால் ரிங்காரித்து கொண்டிருந்தது. ஆனால் அந்த நடைவெளியில் வயதான ஒருவர் அந்த கடைசி உபரி இசையால் எரிச்சல் அடைந்தவராக காணப்பட்டார். இவர்கள் அவரை கடந்து சென்றபோது அவர், நான் இங்கே 30 வருடங்களாக வந்து சென்று கொண்டிருக்கிறேன், ஆனால் இதற்கு முன்பு நான் அதை ஒருபோதும் கண்டதில்லை. நான் அதை விரும்பவில்லை. அதற்கு எந்த ஒரு காரணத்தையும் நான் காணவில்லை என்று சொன்னார். போதகர் தன்னைத்தானே சிரமத்துடன் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியதாயிற்று. தன்னை சுற்றிலும் இருந்த பிற நூற்றுக்கணக்கானவர்களை உயிர்த்தள செய்ததான மகத்தான ஒரு விஷயத்தின் முன்னிலையில் இருந்த ஒரு மனிதர் இங்கே அதில் சாதாரணமானதற்கு மேல் ஒன்றையும் காணவில்லை. அம்மனிதருக்கு என்னதான் பிரச்சனை? சுவிசேஷங்களினூடாக நாம் பயணித்து வருகையில் மெய்யாகவே மகத்துவமான ஒன்றின் பிரசனத்தில் நாம் இருந்து வந்திருக்கிறோம். தேவகுமாரனின் நாமத்தில் நாம் நித்திய ஜீவனுக்குள் விசுவாசத்தினால் கொண்டு வரப்படுமாறு அவர் நம்மை போல் மாம்சம் எடுத்து நமது சத்ருவை எதிர்கொண்டு தமது ஜீவனையே பலியாக ஒப்பு கொடுத்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு ஏறி சென்றதான இவ்வனைத்து பிரமிப்பூட்டுகிற நிகழ்வுகளையும் கொண்ட தேவனின் திட்டத்தை நாம் கண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் கூற்றுகளையும் அவர் வழங்கும் சுவிசேஷத்தையும் நேருக்கு நேராய் ஒருவர் சந்திக்க பெற்றும் அந்த நபர் இயல்பானதற்கு மேல் தான் அதில் எதையுமே கேட்காதது போல் சாதாரணமாக கடந்து சென்று விடுவாரானால் அந்த நபருக்கு அதைவிட துயரமானதொன்று இருக்க முடியாது. சுவிசேஷங்கள் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் எழுதப்பட்டன. இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். கிறிஸ்து என்னும் நாமம் மேசியா அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று பொருள்படும். பழைய ஏற்பாட்டில் தேவன் தமது நோக்கங்களை உலகில் நிறைவேற்றும்படியாக தீர்க்கதரிசிகளையும் ஆசாரியர்களையும் மற்றும் ராஜாக்களையும் அபிஷேகித்தார். தங்களால் விவரிக்க மட்டுமே முடிந்தவற்றை நிறைவேற்றுகிற ஒருவரை அவர்கள் சுற்றி காட்டினர். சுவிசேஷங்கள் இயேசுவே கிறிஸ்து என்பதற்கான ஆதாரங்களை நமக்கு தந்து அவர் எவ்வாறு முற்காலத்தைய தீர்க்கதரிசி ஆசாரியர் மற்றும் ராஜா ஆகியோருக்கான பாத்திரங்களை தனித்துவமான விதத்தில் நிறைவேற்றுகிறார் என்பதையும் நமக்கு காண்பிக்கின்றன. தேவன் இயேசு என்னும் நபரில் மாம்சமானார் என்பதும் அவர் மூலமாகவே தேவனின் அனைத்து வாக்கு தத்தங்களும் நிறைவேற்றப்படுகின்றன என்பதுமே வரலாற்றின் மைய பகுதியாகும்.